உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் ஒரு முக்கிய அங்கமான சந்தை விரிவாக்கத்துறையின் செயல்பாடுகள் பற்றிய பல்வேறு விவரங்களை கலந்துரையாடல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றார்கள் சந்தை விரிவாக்கத்துறையின் தலைவர் முனைவர் கர்ணம் லோகநாதன் அவர்களும், மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்களும். கேட்போமா?
இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் புதிய துறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, அதாவது சந்தை விரிவாக்கத்துறை. அதனுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார், அதை பற்றி விரிவாக எடுத்துக் கூறுள்ளார். வணக்கம் ஐயா.
வணக்கங்க. இந்த துறை மே மாதத்தில் துவங்கப்பட்டது. இது ஏன் துவங்கப்பட்டது என்றால், உற்பத்தி அளவு, வேளாண்மை உற்பத்தி அளவு அதிகரித்து வருகிறது. பரவலாக ஒருமித்த கருத்து நிலவி வருகிறது, எல்லா விவசாயிகளுக்கும் அதிக விலை கிடைப்பதில்லை, இதனால் வேளாண் தொழில் லாபகரமாக இல்லை. எனவே உழவர் பெருமக்களுக்கு அவர்கள் சாகுபடி செய்த பொருட்களை அதிக விலைக்கு சந்தையில் விற்றுத்தர பல பணிகளை செய்திட இந்த துறையை துவக்கியுள்ளார்கள்.
உங்கள் துறையின் நோக்கங்கள் என்னென்ன என்று கூறுங்கள்.
எங்கள் துறையின் நோக்கங்கள், வேளாண் விளைபொருட்களுக்கு வேளாண்மை விளைபொருட்கள் விற்றுத்தர உற்பத்தியாளர்களை குழுக்களாக ஏற்படுத்தி அவர்கள் ஒன்றுபட செய்திட வேண்டும். அதற்காக பயிற்சி நாங்கள் அளிக்கிறோம். வணிகம், நிதி, காப்பீடு போன்ற சலுகைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளார்கள். அதையும் பெற்றுத்தர நாங்கள் வழிவகை செய்கின்றோம். விளைபொருள் உற்பத்தியாளர்கள் மற்றும் கொள்முதல் செய்வோர்களிடையே நேருக்கு நேர் கலந்து கொண்டு பிரச்சினைகள் பேசி விவாதித்து தீர்வு காணவும் நாங்கள் மேடை அமைத்து தருகின்றோம். சந்தை நிலவரம் பற்றிய தகவல்களை சேகரித்தல், அதனை 29 வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மற்றும் வேளாண் துறையுடன் பகிர்ந்து கொள்ளுதல், சந்தையில் விலை மாற்றங்கள், சந்தை தகவல் குறித்து விரிவாக்க பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் பணிபுரியும் அலுவலர்களுக்கு விற்பனை மேலாண்மை குறித்து பயிற்சி அளித்தல் போன்றவை எங்களது முக்கிய நோக்கங்களாகும்.
உங்கள் துறை எந்தெந்த துறைகளுடன் இணைந்து செயல்பட உள்ளீர்கள்?
எந்த துறையுமே தனித்து செயல்பட முடியாது. எனவே பல நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டால்தான் நமது நோக்கங்கள் வெற்றி பெற முடியும். அதனால் நாங்கள் மாநில வேளாண்மை வணிக மற்றும் தொழில் இயக்குநரகம், வேளாண் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம், முறை சார்ந்த மற்றும் முறைசாரா சந்தைகள், கொள்முதல் செய்வோர் மற்றும் விற்பனையாளர்களுடன் இணைப்பு ஏற்படுத்த முடிவெடுத்துள்ளோம்.
உங்கள் துறையில் பணிபுரியும் விஞ்ஞானிகளின் பற்றி ஒரு சில குறிப்புகளை கூறுங்கள்.
எங்கள் துறையில் வேளாண்மை அறிவியலில் பல வல்லுநர்கள் இருக்கின்றனர். நான் வேளாண்மை பொருளியல் வல்லுநராக பணிபுரிகின்றேன். மூத்த விஞ்ஞானி ஒருவர் வேளாண்மை விரிவாக்கம், அதே துறையில் ஒரு உதவி பேராசிரியரும் இருக்கின்றார். இதை தவிர பயிர் நோயியல் பேராசிரியரும், பூச்சியல் துறையில் ஒரு பேராசிரியரும், மண் மற்றும் வேளாண்மை வேதியியலில் ஒரு பேராசிரியரும், தோட்டக்கலை துறையில் ஒரு உதவி பேராசிரியரும் நாங்கள் இந்த துறையில் பணியாற்றி உழவர்களுக்கு உதவிட வந்துள்ளோம்.
முன்னதாக நீங்கள் உற்பத்தியாளர்கள் குழுக்களாக பிரித்து என்று குறிப்பிட்டீர்கள், அதை பற்றி விவரமாக கூற முடியுமா?
இப்பொழுதெல்லாம் வேளாண்மை விரிவாக்கம் பரிமாணங்கள் மாறி வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் மக்கள் தொகை மற்றும் விரிவாக்க பணியாளர்கள் விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது மற்றும் தொழில்நுட்பங்களில் நாம் வல்லரசாக விளங்குகின்றோம். இதனால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக மக்களை சென்றடைய நம்மால் முடியும். மேலும் உழவர்கள் அவர்களுக்கிடையே பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது உடனுக்குடன் தொழில்நுட்பங்களை எளிதாக கற்றுக்கொள்கின்றனர். எனவே அவர்களை குழுக்களாக அமைத்து அவர்களுக்கிடையே தொழில்நுட்பங்கள் பரிமாறிக்கொள்ளுதல் மற்றும் இடுபொருள் வாங்குதல், விளைபொருள் விற்பனை போன்றவற்றில் அவர்களுக்கு வலிமைப்படுத்த இந்த வேளாண் பண்டக குழுக்கள் அமைக்க உள்ளோம்.
உற்பத்தியாளர்கள் குழுக்களாக செயல்படும் பொழுது என்னென்ன லாபங்கள் பெறலாம் என்று விவரமாக கூறுங்கள்.
நான் முன்னமே கூறினேன், அவர்கள் எளிதாக பணியாற்றிக் கொள்ளலாம், மேலும் அரசு விரிவாக்க செலவு குறைத்துக் கொள்ளலாம். அவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுவதால் இடுபொருட்கள் வாங்கும் பொழுது அவர்கள் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளலாம். விளைபொருள் விற்கும் பொழுதும் அதிக விலைக்கு விற்கலாம். இது போன்ற பொருளியல் ரீதியாக அவர்களின் வருமானம் மேம்படுத்த பல நன்மைகள் உள்ளன.
உற்பத்தியாளர்கள் குழுக்கள் அமைக்கும் பொழுது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் பற்றி விவரமாக கூறுங்கள்.
குழுக்கள் அமைப்பது படிப்படியாக செல்கின்றன. முதலில் உழவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் எதுவென்று தேர்வு செய்ய வேண்டும். உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன, நீண்ட கால குறுகிய கால நோக்கங்கள் என்ன போன்றவற்றை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும்படி ஒருமித்த கருத்து கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு அவர்களில் தலைவர், உபத்தலைவர், செயலாளர், அங்கத்தினர்கள் போன்ற 20-25 நபர்களுக்கு மிகாமல் குழுக்களாக அமைத்து செயல்பட வேண்டும். இந்த அளவில் உறுப்பினர்கள் இருந்தால் அந்த குழுக்கள் செவ்வனே செயல்படும்.
இந்த உற்பத்தியாளர்கள் குழுக்கள் செயல்பாடு வெற்றி பெற என்னென்ன காரணிகள் என்று குறிப்பிடுங்கள்.
குழுக்களின் வெற்றி அங்கத்தினர்களின் கருத்து பரிமாற்றம், ஒற்றுமை ஓங்கி இருக்க வேண்டும். தலைமை ஏற்றி நடத்துபவர் செவ்வனே செயல்பட வேண்டும். அங்கத்தினர்களுக்கிடையே நம்பிக்கை மற்றும் பணிப்பகிர்வு நேர்த்திட வேண்டும். குழுக்கள் செயல்பாட்டின் தாக்கங்கள் அவ்வப்பொழுது கலந்துரை செய்ய வேண்டும்.
உற்பத்தியாளர் குழுக்கள் பரிமாணம் நிலையானதா என்று கூறுங்கள்.
எந்த ஒரு நிறுவனமோ அல்லது குழுக்களோ மாறாமல் இருக்க முடியாது. உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்கின்றன. அந்த மாற்றங்களை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழ முடியும் எதிர்காலத்தில், மற்றும் வெற்றி படைக்க முடியும். எனவே குழுக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. அதனுடைய பரிமாணம் காலப்போக்கில் மாறி வருகின்றன. அது குழுக்களின் உள்ளே செயல்படும் விசையினாலோ அல்லது குழுக்களுக்கு வெளியில் செயல்படும் விசையினாலோ அதனின் பரிமாற்றம் மாறி வரும்.
அங்கத்தினர் எண்ணிக்கைக்கும் குழு வெற்றி அடைவதற்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா?
கண்டிப்பாக தொடர்பு உள்ளது. அங்கத்தினர்கள் எண்ணிக்கைக்கும் குழுக்களின் வெற்றிக்கும் தொடர்பு உள்ளது. ஏற்கனவே நான் கூறியது போல் பல துறைகளில் குழுக்கள் அமைத்து செயல்பட்டதில் 20-25 நபர்கள் அங்கத்தினர்கள் உள்ள குழுக்களில் வெற்றிகள் பெற்றிட ஏதுவாக இருக்கும். அவை சிறிதாக இருந்தால் அது செவ்வனே செயல்பட முடியாது. ஏனெனில் எல்லோருக்கும் வேலை பணி அதிகமாக இருக்கும், பணிப்பகிர்வு நடைபெறாமல் இருக்கும். அதிகமாக உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அவர்களில் சில உறுப்பினர்கள் குழுக்களின் நோக்கங்கள் அடைய பாடுபட மாட்டார்கள். அவர்கள் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பதில் காலத்தை கழித்து விடுவார்கள்.
இதுவரை பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் புதிய துறையை பற்றி, அதாவது சந்தை விரிவாக்கத்துறையை பற்றி மிக துல்லியமாக, தெளிவாக அதனுடைய செயல்பாடுகள், வேலைப்பாடுகள் பற்றி எடுத்துரைத்தார்.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இதுவரைக்கும் சந்தை விரிவாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் பற்றிய பல்வேறு விவரங்களை கலந்துரையாடல் மூலமாக உங்களுக்கு தெரிவித்தவர்கள் சந்தை விரிவாக்கத்துறையின் தலைவர் முனைவர் கர்ணம் லோகநாதன் அவர்களும், மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்களும். நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.